One of the great truths that we must be sure about is that God is always on our side against the devil.
நம்மை குறித்து நாம் நிச்சயித்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம், எப்பொழுதுமே தேவன் பிசாசுக்கு எதிராக நம் சார்பாக நிற்கிறார்.
Even when we fail,
நாம் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட,
sometimes when we fall or we fail, we can think that God is against us.
சில சமயத்திலே நாம் வீழ்ச்சி அடையும் பொழுது, விழும் பொழுது தேவன் நமக்கு எதிராக இருக்கிறார் என்பது போல நாம் எண்ணலாம்.
And we can get discouraged.
அப்படி எண்ணி நாம் சோர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம்.
God can never be against you unless you are proud.
நீங்கள் மட்டும் பெருமையில்லாதவர்களா இருந்தால் தேவன் ஒரு காலம் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டார்.
God is only against proud people.
எப்பொழுதுமே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு தான் எதிர்த்து நிற்கிறார்.
James 4 verse 6.
யாக்கோபு புத்தகம் 4 அதிகாரம்
6. God is opposed to the proud, but he gives grace to the humble.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
1 Peter 5 verse 5.
1 பேதுரு 5:5.
The same thing is repeated again.
இதே காரியம் மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
Do you know what that means?
அதனுடைய பொருள் என்ன?
That if you are humble, God will come behind you and push you forward.
நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை முன்னோக்கி தள்ளுவார்.
And if you are proud, God will come in front of you and push you backwards.
நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களுக்கு முன்னாக வந்து உங்களை பின்னிட்டு தள்ளுவார்.
Do you want God to come behind you and push you forward?
தேவன் உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை முன்னோக்கி தள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Or do you want him to come in front of you and push you back?
அல்லது உங்களுக்கு முன்னே வந்து உங்களை பின்னிட்டு தள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
The reason why many believers do not progress is because God is pushing them back.
அநேக விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறாததற்கு காரணம் தேவன் அவர்களை பின்னோக்கி தள்ளுகிறது தான்.
It's a wonderful thing to have God behind me, pushing me forward every day.
தேவன் எனக்கு பின்னாக வந்து ஒவ்வொரு நாளும் என்னை முன்னோக்கி தள்ளுவது என்பது அற்புதமான காரியம்.
So what is the one thing that you should be careful to ensure every day?
ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜாக்கிரதையாக நிச்சயித்திருக்க வேண்டிய காரியம் என்ன?
Make sure you are humble.
நீங்கள் தாழ்மையா இருக்கிறேன் என்பதை மட்டும் நிச்சயித்துக் கொள்ளுங்கள்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Every moment.
ஒவ்வொரு க்ஷணமும்.
Then you can be absolutely sure God will push you forward from behind.
அப்படியானால் உங்களுக்கு பின்னாக இருந்து தேவன் உங்களை முன்னோக்கி தள்ளுவார் என்பதை நீங்கள் நிச்சயித்திருக்கலாம்.
And if Almighty God is pushing you from behind,
சர்வவல்லமையுள்ள தேவனே உங்களை பின்னிருந்து முன்னே தள்ளுவார் என்றால்,
it is like some powerful diesel engine pushing you.
ஒரு சக்தி வாய்ந்த டீசல் என்ஜினே உங்களை வந்து முன்னோக்கி தள்ளுவது போல.
What can stand in your way?
உங்களுடைய வழியில் எது வந்து குறுக்கிட முடியும்?
If some dog or cat or anything comes in the way, it'll just get thrown out.
யா உங்களுடைய வழிக்கு குறுக்காக நாயோ புனையோ வந்தால் அது தூக்கி எறியப்படும்.
Even if a lion comes in the way, it'll just get run over by the train.
உங்களுக்கு எதிராக ஒரு சிங்கம் வந்தாலும் கூட உங்களுடைய வண்டியின் மூலமாக அது நசுக்கப்படும்.
It's you don't have to fear anything when God is pushing you forward.
தேவன் உங்களை பின்னின்று முன்னோக்கி தள்ளும் பொழுது நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம்.
No human being,
எந்த மனுஷனுக்கு
no circumstance,
எந்த சூழ்நிலைக்கும்,
no devil,
எந்த பிசாசுக்கும்,
nobody can oppose you.
யாருமே உங்களை எதிர்க்க முடியாது.
You will always be free.
நீங்கள் எப்பொழுதுமே விடுதலையாக இருப்பீர்கள்.
Never be in bondage.
ஒரு காலமும் நீங்கள் கட்டுக்குள்ளாக இருக்க மாட்டீர்கள்.
You have to make sure that God is behind you, pushing you all the time forward.
ஆனால் எல்லா நேரங்களிலுமே தேவன் மட்டும் உங்களுக்கு பின்னாக இருந்து உங்களை முன்னே தள்ளுகிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Then you don't have to get people on your side.
உங்கள் சபையிலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு உங்கள் சார்பாக மக்கள் வேண்டும் என்று
நீங்கள்
உங்களுக்கு யாருமே தேவையில்லை.
When you look for support in your church from people, that shows that you are not very sure whether God will support you.
சபையிலே மக்கள் என் சார்பாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் சப்போர்ட்டை தேடினீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் சார்பாக இருக்கிறாரா இல்லையா என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லை.
I have seen that happen in many of our churches.
நம்முடைய அநேக சபைகளிலே இப்படி நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
When there is some difference of opinion between two brothers,
ரெண்டு சகோதரர்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது,
or between an elder and somebody else,
அல்லது ஒரு மூப்பருக்கும் வேறு ஒரு நபருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது,
each person can try and get some people to support him.
அதிலே ஒவ்வொருவரும் எனக்கு யார் சாதகமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆள் சேர்க்கிறார்கள்.
And they go and tell their version of the story to somebody to get his support.
இன்னாரை தன் பக்கமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்படித்தான் இந்த சூழ்நிலையை குறித்து எண்ணுகிறேன் என்று தங்களுடைய கதையை விவரித்து சொல்கிறார்கள்.
And then they will tell their story to somebody else to get his support.
இன்னொரு வருடத்திலே போய் அவரிடத்திலேயும் இந்த கதையை சொல்லி அவரையும் தனக்கு சாதகமாக சேர்த்துக் கொள்ள முற்படுவார்கள்.
This is not Christianity. This is politics.
இது கிறிஸ்தவம் அல்ல, இது அரசியல்.
This is not Zion. This is Babylon.
இது சியோன் அல்ல, இது பாபிலோன்.
And if you adopt the methods of Babylon, you will suffer the consequences of Babylon also.
நீங்கள் பாபிலோனுடைய வழியை பின்பற்றினால் பாபிலோனுடைய விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும்.
You don't even your sisters, you don't have to go around getting sisters to support you.
சகோதரிகளே உங்கள் சார்பாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சப்போர்ட்டை தேடி போக வேண்டுமா?
Don't try to become popular with the other sisters.
மற்ற சகோதரர்கள் மத்தியிலே நான் புகழ்வாய்ந்த ஒரு சகோதரியா இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்க வேண்டாம்.
Just make sure that God Almighty is supporting you.
சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டும் என் பக்கம் இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
I'm telling you from my experience of more than 30 years.
30 ஆண்டுகளுக்கு அதிகமாக என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
I have never been interested in human support.
எந்த மனுஷிக ஆதரவும் எனக்கு தேவை என்று சொல்லி நான் விரும்பினதே இல்லை.
Not only financial support, I'm not interested.
பொருளாதார சப்போர்ட்லும் எனக்கு விருப்பமில்லை.
Even spiritual support, I don't want anybody to support me.
ஆவிக்கு ரீதியிலும் என்னை தாங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை.
I don't even care what my fellow elders think about me.
என்னுடைய சக மூப்பர் கூட என்னை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பதை குறித்து நான் அக்கறைப்படுவதில்லை.
They may not always understand some things we do.
நாம் செய்கிற சில காரியங்களை எப்பொழுதுமே அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்க முடியும்.
My comfort has been these words of Jesus.
என்னுடைய ஆறுதல் எல்லாம் இந்த இயேசுவினுடைய வார்த்தைகள்.
John's Gospel chapter 16.
யோவானின் சுவிசேஷம் 16 அதிகாரம்.
And verse 32
32 வசனம்.
An hour is coming and has already come, all of you will be scattered and you'll all run away to your own home and you will leave me alone.
யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 32 வசனம். நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
I'm not alone.
நான் தனியாக இல்லை.
My father is with me.
என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
All of you my disciples will run away to your house.
என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவார்கள்.
What am I going to say?
நான் என்ன சொல்ல போகிறேன்?
Oh my disciples, please don't run away.
ஐயோ சீஷர்களே, என்னை விட்டு ஓடி விட வேண்டாம், இருங்கள் இருங்கள்.
Stand by me now.
இப்போ என் கூட நில்லுங்க.
So many people are against me.
நிறைய பேர் எனக்கு விரோதமா வந்துட்டாங்க.
Do you behave like that?
நீங்கள் இது போல நடந்து கொள்கிறீர்களா?
Supposing everybody in your church turns against you.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு விரோதமாக மாறிவிட்டால் என்று எண்ணிக்கொள்வோம்.
Will you go to some brothers and say, brother, do you understand my position? I'm trying to be good and all that.
நீங்க யாராவது ஒரு சகோதரிட்ட போய், பிரதர் இப்படி எல்லாம் நடந்துருச்சு, நீங்க என்னுடைய நிலைமையை விளங்கிக் கொள்ளுங்கன்னு
நினைக்கிறேன். Will you support
me? நீங்க எனக்கு சாதகமா இருப்பீங்களா?
What a shame.
என்ன வெட்கத்துக்குரிய காரியம்.
I would be ashamed of myself if I go seeking for human support like that.
மனுஷர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் தேடி போவேன், அது வெட்கத்துக்குரிய காரியம், அவமானத்துக்குரிய காரியம்.
I don't want anybody support.
நான் யாருடைய ஆதரவும் எனக்கு தேவையில்லை.
Jesus said you can all go away.
நீங்கள் எல்லாரும் போக வேண்டுமானால் போகலாம் என்று இயேசு சொல்லிவிட்டார்.
You think you have left me alone.
நான் என்னை தனியாக விட்டுவிட்டு போய் விட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
I am not alone.
நான் தனியாக இல்லை.
The God who runs this universe is with me.
இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
That is the only way we can truly serve God.
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இது ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு.
That's the way I have tried to serve God for 35 years.
35 ஆண்டுகளாக இப்படி தான் நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முற்பட்டிருக்கிறேன்.
And I'll tell you one thing.
ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
God has never let me down.
தேவன் ஒரு காலம் என்னை விட்டு விட்டதே இல்லை.
All the enemies of the gospel and my enemies have never been able to succeed.
சுவிசேஷத்திற்குரிய பகைஞர்களோ என்னுடைய பகைஞர்களோ யாருமே இதில் வெற்றி பெற முடியவே இல்லை.
Demons of hell have not been able to succeed.
நரகத்தில் உள்ள பிசாசுகள் என்னை மேற்கொள்ள முடியவில்லை.
And they will not be able to succeed with you.
உங்களையும் அதை மேற்கொள்ள முடியாது.
You know, there's a verse in Jeremiah 17.
எரேமியா 17 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது.
If you want to really enjoy free total freedom,
உண்மையாலுமே நீங்கள் முழு விடுதலை அனுபவிக்க வேண்டுமானால்,
you must understand this principle.
நீங்கள் இந்த கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும்.
Jeremiah 17 and verse 5-8.
எரேமியா 17 அதிகாரம் 5 வசனம் 8 வசனம்.
It says, cursed is the man who trusts in mankind and makes flesh his strength.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபாலமாக்கிக் கொள்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன்.
Not just bad, it is cursed.
அது மோசமானது என்று மட்டுமல்ல, அது சபிக்கப்பட்டது.
Do you want a curse upon your life?
உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாபம் வேண்டுமா?
Go and seek the support of human beings.
அப்படியானால் மனிதனுடைய ஆதரவை போய் தேடி போங்கள்.
Go and seek the support of all the people in your church.
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவை நீங்கள் தேடி செல்லுங்கள்.
A curse is there on that.
அதிலே ஒரு சாபம் இருக்கிறது.
Because you dishonor God.
ஏனென்றால் நீங்கள் தேவனை கனவீனம் பண்ணுகிறீர்கள்.
Maybe God is not supporting you.
ஒருவேளை தேவன் உங்களை தாங்குவில்லை, உங்களுக்கு ஆதரவாக இல்லை.
That's why you are trying to get human beings to support.
ஆகவேதான் மனிதர்கள் எனக்கு ஆதரவாக வர வேண்டும் என்று தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்.
So many cases I have come across like this.
இது போல எவ்வளவோ காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Brothers and sisters.
சகோதர சகோதரிகள்.
When they have a problem.
அவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது
they go to different people and tell their problem to get their sympathy and their support.
அவர்கள் உடனே மனிதர்களிடத்திலே போய் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அவருடைய அனுதாபத்தையும் அவருடைய ஆதரவையும் பெற விரும்புகிறார்கள்.
We don't need anybody's sympathy or support.
நாம் நமக்கு யாரும் நமக்கு ஆதரவாக வர வேண்டும் என்று தேவையில்லை.
When Jesus faced a problem, you know what he did?
இயேசு ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா?
He prayed.
அவர் ஜெபித்தார்.
That's all.
அவ்வளவுதான்.
He told his father.
அவர் பிதாவினிடத்தில் சொன்னார்.
But he never sought for sympathy from man.
மனிதனிடத்திலிருந்து அனுதாபத்தை அவர் தேடவில்லை.
Once when he was carrying the cross.
ஒருமுறை அவர் சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்து போகிறார்.
In Luke 23.
லூக்கா 23 லே வாசிக்கிறோம்.
Beaten, the blood flowing.
அவரை அடிக்கப்பட்டார், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது.
Falling down under the weight of the cross.
அந்த சிலுவை மரத்தின் பாரம் தாங்க முடியாதபடி கீழே விழுகிறார்.
Some women on the roadside started crying.
உடனே அந்த சாலைகளிலே வீதிகளில் நின்ற ஸ்திரீகள் அழ ஆரம்பித்தார்கள்.
And Jesus said to them.
இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்.
Don't weep for me.
எனக்காக அழ வேண்டாம்.
I am all right.
நான் நன்றாக இருக்கிறேன்.
That's in Luke 23:28.
லூக்கா 23:28 லே வாசிக்கிறோம்.
Don't weep for me.
எனக்காக அழ வேண்டாம்.
A little blood and I'm weak and all that, but I'm all right.
எனக்கு கொஞ்சம் ரத்தம் வடிகிறது, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாலும் நான் நன்றாக இருக்கிறேன்.
I am in the center of the will of my father.
நான் என்னுடைய தகப்பனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன்.
All these people are shouting crucify, crucify me. That's all right. I'm okay.
எல்லாரும் இவரை சிலுவையில் அறையும் அறையும் என்று எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள். நான் நன்றாக இருக்கிறேன்.
Don't weep for me.
எனக்காக அழ வேண்டாம்.
Luke 23:28.
லூக்கா 23:28.
Weep for yourself.
உங்களுக்காக அழுங்கள்.
Weep for your children.
உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்.
Can you take that position?
இந்த ஸ்தானத்தை நீங்கள் எடுக்க முடியுமா?
Supposing everybody is against you and says crucify him, crucify him, get rid of him, he's useless.
உங்களுக்கு எதிராக எல்லாரும் மாறி விட்டார்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள், இவருக்கு இவர் பயனற்றவர் என்று சொல்கிறார்கள்.
And some of your friends come and say oh brother we are so sorry for you.
உங்களுடைய சில நண்பர்கள் வந்து ஐயோ பிரதர் பாவம் என்ன செய்யறது என்று சொல்லி வருகிறார்கள்.
Are treating you so badly.
இந்த மக்கள் எல்லாம் உங்களை இவ்வளவு மோசமாக நடத்துகிறார்களே.
What will you tell them?
அவங்களுக்கு என்ன சொல்வீர்கள்?
Oh thank you brother you are supporting me.
நன்றி சகோதரனே, நீங்க எனக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள்.
Rubbish.
அது குப்பை.
Don't weep for me, I'm all right.
நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நான் நன்றாக இருக்கிறேன்.
Weep for these people, they are messing up their life.
இவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கை குழப்பிக் கொள்கிறார்கள், அவர்களுக்காக அழுங்கள்.
That is a man of God.
அவர்தான் தேவ மனிதன்.
The others are all orphans.
மற்றவர்கள் எல்லாரும் அனாதைகள்.
They don't know that God will support them.
தேவன் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறார்கள்.
That is why I say to you my dear brothers and sisters.
ஆகவே தான் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்கிறேன்.
Always make sure that God will support you.
எப்பொழுதுமே தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Look at the number of husbands I have met who complain against their wives.
எத்தனை புருஷர்களை நான் சந்தித்திருக்கிறேன், மனைவியை பார்த்து குறை சொல்கிறார்கள்.
Oh brother my wife is like this, my wife is like this, my wife. I have heard even in our churches.
நம்முடைய சபைகளிலே நான் கேட்டிருக்கிறேன், மற்றவர்களிடமும் கேட்டிருக்கிறேன், என்ன மனைவி இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க.
And some wives will say my husband is like this, my husband is like this, my husband is like this.
சில மனைமார்கள் வந்து என்னுடைய புருஷன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி குறை சொல்கிறார்.
My son doesn't care for me, my daughter doesn't care for me.
என்னுடைய பையனை கவனிப்பதில்லை, என்னுடைய மகளை கவனிப்பதில்லை.
Have you got God on your side or not?
உங்கள் பக்கத்திலே தேவன் இருக்கிறாரா இல்லையா?
If you don't have God on your side, you can get everybody including me on your side. It is useless.
தேவன் உங்கள் சார்பாக இல்லை என்று சொன்னால், எல்லாரையும் உங்கள் பக்கத்திலே கொண்டிருந்தாலும், என்னையும் சேர்த்து உங்களுக்கு ஆதரவாக வைத்திருந்தாலும், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை.
You can convince me and get me on your side. It will not help you.
எப்படியாவது என்னை நீங்கள் நம்ப செய்து உங்கள் சார்பாக என்னை கொண்டு வந்து விடலாம், ஆனாலும் அது உங்களுக்கு உதவி செய்யாது.
Cursed is the man who leans upon Zakbunan.
சாக்புனனை சார்ந்திருக்கக்கூடிய மனிதன், அவர் தனக்கு ஆதரவாக கொண்டிருக்க மனிதன் சபிக்கப்பட்டார்.
And who is trying to get Zakbunan's support for his position.
தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாக்புனன் அவருடைய ஆதரவை பெற்றுக் கொள்கிற மனிதன் சபிக்கப்பட்டார்.
Cursed is that man.
சபிக்கப்பட்டவன்.
Blessed is the man who trusts in the Lord.
கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
The man who trusts in men will be like a barren tree, it says in a barren bush verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதன் அந்தரவெளியிலே கரளையாய் போன
செடி போல இருக்கிறான். The man who trusts in the Lord,
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதனோ,
he will be like a tree planted by the water, verse 8.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கிறான்.
Even when everything is dry around him, he will be green.
தன்னை சுற்றிலும் எல்லாம் காய்ந்து போனாலும் கூட தான் பசுமையாக இருப்பான்.
Because his roots are going into the river.
ஏனென்றால் அவனுடைய வேர்கள் அந்த ஆறுகளுக்குள்ளாக செல்கிறது.
That means his trust is in the Lord underneath the ground.
அந்த பூமிக்கு கீழே தன்னுடைய நம்பிக்கையானது கர்த்தர் மேலே இருக்கிறது.
And God gives his grace to the humble.
தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்.
So the secret of an overcoming life is to humble yourself.
ஆகவே ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கையினுடைய ரகசியம் உங்களை தாழ்த்துவது.
You know sometimes people would come and question Moses.
சில சமயத்திலே மக்கள் வந்து மோசேயை பார்த்து கேள்வி கேட்பார்கள்.
Why are you doing this and why are you doing all this against us?
yen idellam engalukku urudhamaga seigiren.
Why you brought us out from Egypt?
mudhalavadhaga solungal yen egypte vittu engalai veliye kondu vandir?
You know what Moses used to do?
Mose enna seivar endru ungalukku theriyuma?
He would fall on his face before the Lord.
devunukku munbaga moongu pra viduvar.
And he'll say the Lord will show who is his servant and who is not.
யார் தம்முடைய ஊழியக்காரர், யார் தம்முடைய ஊழியக்காரர் இல்லை என்பதை தேவன் காண்பிப்பார் என்று சொல்லிவிடுவார்.
See one example in Numbers 16:22.
ஒரு உதாரணத்தை நீங்கள் எண்ணாகமம் 16 ஆம் அதிகாரம் 32
They fell on their faces before God.
தேவனுக்கு முன்பாக மூங்கப்புற விழுந்தார்.
Many times we read.
அநேக இடங்களிலே
நாம் வாசிக்கிறோம். Moses fell on his face.
என்னாகமம் 16 அதிகாரம் 22 வசனம்.
They say, who made you the who made you a ruler over us?
எங்களுக்கு மேல் அதிபதியாக உங்களை வைத்தவர் யார் என்று மோசே என்று கேட்பார்கள்.
I say I will not reply.
நான் அதற்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டேன்.
I will fall down and put my mouth in the dust.
நான் மூங்கப்புற விழுந்து என்னுடைய வாயை தூளிலே நிறுத்துவேன்.
I'll say God.
ஆண்டவரே.
You please reply to them.
நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லும் ஆண்டவரே.
Do you have that confidence?
உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா?
I will not fight with anybody.
நான் யாரோடும் கூட போராட மாட்டேன்.
Jesus said I will not fight with flesh.
நான்
my kingdom is not of this world so I don't fight.
என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல ஆகவே நான் இந்த உலகத்தோட கூட போராட மாட்டேன்.
Let me give you an example from 2nd Chronicles chapter 20.
ரெண்டு நாளாகமும் 20வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
We read here in 2nd Chronicles 20 in verse 2 a great multitude came against the king of Judah.
நாம் இரண்டு நாளாகமத்திலே வாசிக்கிறோம் 20வது அதிகாரத்திலே அந்த யூதா ராஜாவுக்கு விரோதமாக பெரிய எதிரிகள் பெரிதாய் வந்தார்கள்.
And he got a news in verse 2 Jehoshaphat got a news saying a great multitude is coming against you.
இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஏராளமான ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
Now many other kings would then go to Egypt and Syria and say will you please help me against this enemy.
அநேக ராஜாக்களுடனே எகிப்தின் ராஜா சீரியா ராஜா மற்ற நாட்டு ராஜாவிடத்திலே போய் எங்களுக்கு உதவி செய்ய வருகிறீர்களா உங்கள் பட்டாளங்கள் அனுப்புங்கள் என்று கேட்பார்கள்.
That is like going to man for help.
அது எதற்கு உபாய இருக்கிறது என்று சொன்னால் உதவிக்காக மனிதனிடத்திலே போய் ஆதரவை தேடுவதற்கு உபாய இருக்கிறது.
You know this is how our usual habit is.
நம்முடைய வழக்க பழக்கமான அனுபவம் இப்படி தான் இருக்கிறது.
We get into some trouble.
ஏதாவது பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டால்
and immediately we think
உடனடியாக நாம் எண்ணுகிறோம்
is there some christian superintendent of police who will help us
நமக்கு உதவி செய்வதற்கு கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்ததான கண்காணிப்பாளர் போலீஸ் கண்காணிப்பாளர் இருக்கிறாரா
or is there some christian district collector who will help me
அல்லது எனக்கு உதவி செய்வதற்கு மாவட்ட கலெக்டர் என்று எங்க ஏதாவது மாவட்டத்தில் இருக்கிறாரா
can I go to some cabinet minister who is a little sympathetic to christians who will help me
அல்லது கிறிஸ்தவர்கள் மீது சற்று அனுதாபப்படக்கூடியதான கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாராவது இருக்கிறாரா
cursed is the man who trusts in men
மனிதனிடத்தில் நம்பிக்கை வைக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன்
Let God use anybody to help us but our trust must be in the Lord.
யாரை வேண்டுமானாலும் நமக்கு உதவி செய்ய வேண்டிய தேவன் பயன்படுத்தட்டுமானால் நம்முடைய நம்பிக்கை தேவனிலே மட்டுமே இருக்க வேண்டும்.
I am not saying we should not ask men for help.
மனிதர்களிடத்தில் போய் உதவி கேட்க கூடாது என்று சொல்லவில்லை.
When they wanted to take the body of Jesus from the cross they asked Joseph of Arimathea can you please go and talk to Pilate and get the body down.
அரிமத்தியா யோசேப்பினிடத்திலே போய் அந்த பிலாத்துவினிடத்திலே நீங்கள் பேசி இயேசுவின் சரீரத்தை நாங்கள் இறக்கி கொண்டு போக அவரிடத்தில் போய் உதவி கேட்டார்கள்.
There's nothing wrong in that.
அதிலே தவறில்லை.
If Peter had gone to Pilate's door they'd have kicked him out from the gate.
பேதுரு பிலாத்துவினுடைய வீட்டுக்கு போய் இருந்தால் அங்கே வாசலிலேயே அவரை உதைத்து அனுப்பியிருப்பார்கள்.
But Joseph of Arimathea could go and do it.
ஆனால் யோசேப்பினுள்ள அரிமத்தியா யோசேப்பு செய்ய முடிந்தது.
God has sometimes placed different people like Joseph of Arimathea in different places of position to
help. சில சமயங்களிலே நமக்கு உதவி செய்ய முடியாக அரிமத்தியா யோசேப்பை போல தேவன் சில மக்களை சில இடங்களிலே நமக்கு உதவி
செய்கிறார். To help today's body of Christ like that Joseph helped that body of Christ.
அந்த யோசேப்பு அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உதவி செய்தது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சரீரமாகிய சபைக்கு உதவி செய்வதற்காக தேவன் இப்படிப்பட்ட
ஆட்களை அனுப்புகிறார். Dependence is not on any Joseph.
ஆனால் நம்முடைய நாம் எந்த யோசேப்பையும் சார்ந்திருக்க கூடாது.
We trust in the Lord.
நாம் தேவனிலே நம்பிக்கை வைக்க வேண்டும்.
That he will help us.
அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும்.
And God will test you in different situations.
வித்தியாசமான சூழ்நிலைகளிலே தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார்.
When you face this difficulty,
நீங்கள் ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் போது,
a great multitude of problems is coming into your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே திரளான பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வருகிறது.
Where do you turn?
நீங்கள் எங்கே திரும்ப போகிறீர்கள்?
Do you look up?
நீங்கள் மேலே நோக்கி பார்க்க போகிறீர்களா?
Or do you look left and right?
அல்லது இடது பக்கம் வலது பக்கம் பார்க்க போகிறீர்களா?
Learn to look up.
மேலே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள்.
That is God's way.
இதுதான் தேவனுடைய வழி.
We read of another king called Uzziah.
உசியா என்கிற ராஜாவுடைய காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
The king's name was Asa.
ஆசா என்கிற ராஜா.
2nd Chronicles 16.
இரண்டு நாளாகமும் 16ஆம் அதிகாரம்.
Verse 12.
12th வசனம்.
See a prophet had come to him in verse 9.
9th வசனத்திலே ஒரு தீர்க்கதரிசி அங்கே வருகிறார்.
Told him if your heart is completely God's God will look all over the world to support you.
உம்முடைய இதயம் உத்தமமாய் தேவனை சார்ந்திருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமாக தேவன் கண்டிப்பாக வருவார்.
Verse 12. 39th year of his reign, he had a serious disease of his feet.
அவனுடைய காலிலே வியாதி கண்டான்.
His disease was very severe.
அவனுடைய நோவு மிகவும் உக்கிரமமாக இருந்தது.
Yet in his disease he did not seek the Lord but the doctor.
அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே மருத்துவரையே தேடினான்.
Is there anything wrong in going to a doctor or to a hospital?
ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவது தவறா? மருத்துவரை நாடி செல்வது தவறா?
To take medicine?
அல்லது மருந்தெடுப்பது தவறா?
Jesus himself said the sick need a doctor.
பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார்.
Nothing wrong in that.
அதுல தவறு இல்லை.
But
ஆனால்
when your trust is in man,
உங்களுடைய நம்பிக்கை மனிதன் மேல் இருக்குமானால்,
and you don't seek the Lord,
தேவனை நீங்கள் தேடாவிட்டால்,
you don't believe in praying to the Lord, you believe just in this good doctor or some medicine,
தேவனிடத்திலே ஜெபிப்பதிலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை, மருந்தின் மேலே உங்களுக்கு விசுவாசம் ஏற்பட்டால்,
then the disease becomes more severe,
அப்பொழுது அந்த நோயானது அதிக உக்கிரமமாய் மாறும்.
And we read in verse 13, he died.
13வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் மரித்தான்.
What a sad thing.
என்ன துக்கமான காரியம்.
Why is the Holy Spirit written here like this?
ஏன் பரிசுத்த ஆவியானவர் இப்படி இங்கே எழுதி வைத்திருக்கிறார்?
In the middle of his disease, the more severe he became, the more he looked for better doctors.
தன்னுடைய நோவு அதிக கொடிதாய் மாற மாற அதிகமாக மருத்துவரையே நாடினார்.
He was a king.
அவன் ஒரு ராஜா.
He could get the best doctors in the country.
அந்த நாட்டிலே இருந்த சிறந்த மருத்துவர்களை அவன்
கூட முடியும். He had enough money.
அவனுக்கு போதுமான பணம் இருந்தது.
Unlike poor people.
ஏழை மக்களைப் போல அல்லாதபடி.
But those doctors couldn't help him.
ஆனால் அந்த மருத்துவர்கள் உதவி செய்ய முடியவில்லை.
He should have sought the Lord.
அவன் தேவனை தேடி இருந்திருக்க வேண்டும்.
I'm not saying he wouldn't have died, but God could have healed him.
அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனால் சுகம் கொடுத்திருந்திருக்க முடியும்.
There are many miracles God could have done for us if we had sought him instead of seeking man.
மனிதனை தேடுவதற்கு பதிலாக நாம் தேவனை தேடி இருந்தால் எவ்வளவு அற்புதங்களை தேவன் நமக்கு செய்திருந்திருப்பார்.
Even when you go to a doctor or take a medicine, let your trust be in the Lord.
நீங்கள் டாக்டர் இடத்திலே போனாலும் சரி, மருந்து எடுத்தாலும் சரி, உங்களுடைய நம்பிக்கை தேவனிடத்திலே இருக்கட்டும்.
When a great multitude of problems come into our life,
நம்முடைய வாழ்க்கையில் திரளான பிரச்சனைகள் வரும்பொழுது,
it says in 2 Chronicles 20 verse 3,
2 Chronicles 20:3 பார்க்கிறோம்,
Jehoshaphat was the son of this Asa who never sought the Lord.
தேவனை தேடாத அந்த ஆசா ராஜாவுடைய குமாரன் தான் யோசபாத்.
He was a little boy, he saw his father died.
அவன் சிறிய பையனாக இருக்கும்பொழுது தன்னுடைய அப்பா மரிப்பதை பார்த்தான்.
How his father never sought the Lord.
தன்னுடைய அப்பா எப்படி தேவனையே தேடவில்லை என்பதை பார்த்தான்.
How the prophet said that if you trust in the Lord, he will help you all over the world.
நீ தேவனை மட்டும் நம்பி இருந்தால் முழு உலகத்திலும் தேவன் உனக்கு உதவி செய்வார் என்பதை தீர்க்கதரிசி சொன்னதையும் அந்த மகன் நினைவுகூர்கிறான்.
It's good to learn a lesson from the failures of others.
ஆகவே மற்றவருடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது நல்லது.
Jehoshaphat learned a lesson from his father's failure.
யோசபாத் தன்னுடைய தகப்பனுடைய வீழ்ச்சியிலிருந்து ஒரு பாடத்தை
கற்றுக்கொண்டார். Some of us can learn a lesson from the failures of our own parents.
நம்முடைய சொந்த பெற்றோருடைய வீழ்ச்சியிலிருந்து நம்மிலே ஒரு சிலர் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
You young people don't have to make the stupid mistakes your parents made.
வாலிபர்களே, உங்களுடைய பெற்றோர் செய்த புத்தியீனமான தவறுகளை நீங்கள் செய்ய தேவையில்லை.
Jehoshaphat was a young man who decided, I'm not going to make the mistake my father made.
யோசபாத் ஒரு வாலிபனாய் இருந்தான், என்னுடைய தகப்பனார் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தான்.
And all of us must say the same thing.
நாம் எல்லாரும் அதே காரியத்தை செய்ய வேண்டும்.
I'm not going to make the mistake my father or mother made.
என்னுடைய அப்பா அம்மா செய்த தவறை நான் செய்ய மாட்டேன்.
I love them and respect them, but I'm not going to do the stupid things they did.
என்னுடைய அப்பா அம்மாவை மதிக்கிறேன், அவர்களை நான் அன்பு கூறுகிறேன், ஆனால் அவர்கள் செய்த புத்தீனமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்.
So Jehoshaphat said, I'm going to trust the Lord.
ஆகவே நான் தேவனை நம்பிக்கையாய் இருக்க போகிறேன்.
In 2 Chronicles 20 verse 3.
2 Chronicles 20:3.
He was afraid and he turned his attention to seek the Lord.
அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு தேவனை தேடினான்.
And he fasted.
அவன் உபவாசித்தான்.
That's a very good thing to do.
இதை செய்வது மிகவும் நல்ல ஒரு காரியம்.
Some people say,
சிலர் சொல்கிறார்கள்,
what is the use of going without food?
சாப்பாடு இல்லாம போவதில் என்ன பிரயோஜனம்?
Shall I answer that?
அதற்கு பதில் கொடுக்கட்டுமா?
I don't know.
எனக்கு தெரியாது.
But I know that Jesus did it.
ஆனால் இயேசு அதை செய்தார் என்று நான்
அறிந்திருக்கிறேன். I know the apostles did it.
அப்போஸ்தலர் செய்தார் என்று
அறிந்திருக்கிறேன். And they got results.
அவர்கள் விளைவை பெற்றுக் கொண்டார்கள்.
And I have done it.
நான் அதை செய்திருக்கிறேன்.
And I have seen results.
நானும் பலனை பார்த்திருக்கிறேன்.
You ask me how it happens, I don't know.
அது எப்படி நடக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் எனக்கு தெரியாது.
That's like asking me how is it this rice and curry that you eat becomes blood and flesh and bones.
அது எதற்கு உபாய் இருக்கிறது என்றால் என்னை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சாப்பிடுகிற சாதமும் சாம்பாரும் சேர்ந்து எப்படி உங்களுடைய சரீரத்திலே ரத்தமும் எலும்புமாய் மாறுகிறது என்று கேட்கிறீர்கள்.
I don't know.
எனக்கு தெரியாது.
But it happens.
ஆனால் நடக்கிறது.
It has happened for 70 years in my life.
என்னுடைய வாழ்க்கையில் 70 வருஷம் அப்படி நடந்திருக்கிறது.
A lot of things that God does we cannot explain.
தேவன் செய்கிற பல காரியங்கள் உண்டு, அதை நான் விளக்கி சொல்ல முடியாது.
Many things about prayer I cannot explain.
ஜெபத்தை குறித்து பல காரியங்கள் எனக்கு விளக்கி சொல்ல தெரியாது.
Why should I pray when God already knows all my needs?
என்னுடைய எல்லா தேவைகளையும் தேவனே அறிந்திருக்கும் பொழுது நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்?
I don't know.
எனக்கு தெரியாது.
But I have had hundreds of prayers answered.
ஆனால் நூற்றுக்கணக்கான ஜெபங்களுக்கு பதிலை
பெற்றிருக்கிறேன். Which would not have happened if I had not prayed.
நான் ஜெபிக்காதிருந்தால் அந்த காரியம் நடந்திருக்காது.
I have seen God give it direction when we fast.
நாம் உபவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு போக வேண்டிய திசையை காண்பிக்கிறார்.
I can't explain it.
என்னால இதை விளக்கி சொல்ல முடியாது.
Just like I can't explain my digestive system.
என்னுடைய ஜீரணிக்க கூடிய அமைப்புகளை நான் விளக்கி சொல்ல முடியாது.
But it works. It works.
அது வேலை செய்கிறது.
So Jehoshaphat fasted.
ஆகவே யோசபாத் உபவாசித்தான்.
And he gathered the people together to seek help from the Lord.
தேவனிடத்தில் உதவியை பெறும்படியாக ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்தான்.
He didn't look to Egypt or some other country to help him.
தனக்கு உதவி செய்ய முடியாக எகிப்துக்கோ வேறு ஒரு நாட்டிற்கோ போகவில்லை.
He stood before the Lord.
தேவனுக்கு முன்பாக நின்றான்.
And he prays.
ஜெபிக்கிறான்.
And this is a beautiful prayer, verses 6 to 12, where we can learn how to pray when we are in trouble.
6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஜெபிக்கிறான். அதிலிருந்து நாம் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம்.
When you are in trouble, how to pray.
நீங்கள் பிரச்சனையிலே இருக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும்.
2nd Chronicles 20 verses 6 to 12.
2ஆம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வசனங்கள்
வரை. Don't turn to man first.
முதலாவது மனிதனிடத்தில் சொல்ல வேண்டாம்.
Turn to God.
தேவனை நோக்கி திரும்புங்கள்.
Say God,
ஆண்டவரே,
you are ruling in the heavens.
நீர் ஆண்டவரே வானத்தில் ஆளுகை செய்கிறீர்.
And you rule verse 6 over all the nations of the world.
ஆண்டவரே நீர் ஜாதிகளுடைய எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிறவர்.
Almighty power is in your hand.
உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
No one can stand against you.
ஒருவரோடும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
That's the way we must begin.
இப்படி தான் நாம் ஜெபிக்க வேண்டும்.
When you have problems in your home.
உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை வரும்பொழுது.
When you have problems in your church.
உங்கள் சபையிலே பிரச்சனை வரும்பொழுது.
When you have problems in your office.
உங்கள் அலுவலகத்திலே பிரச்சனை வரும்பொழுது.
When you have problems with difficult neighbors.
உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கஷ்டமானவராக இருந்து
பிரச்சனை கொடுக்கும்பொழுது. When you have problems with sickness.
உங்களுக்கு வியாதி வரும்பொழுது.
Any type of problems.
எந்த பிரச்சனை வந்தாலும் சரி.
Multitude of problems.
திரளான பிரச்சனைகள் வந்தாலும் சரி.
Start by saying, God, there's nothing you cannot do.
தேவனே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள்.
See, we are in a better position.
நாம் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான இடத்தில்
இருக்கிறோம். Because his prayer was, oh God in the heavens.
அவருடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனே.
Our prayer is, my father who is in heaven.
நம்முடைய ஜெபம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனே.
He was praying to the managing director of the universe. I am praying to my father.
அவர் இந்த அந்த சராசரத்தினுடைய மேலாள இயக்குனர் இடத்திலே ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபமோ நம்முடைய அப்பாவின் இடத்திலே ஜெபிக்கிறோம்.
You know, when you go to the managing director of your factory, you don't know whether you will get the answer or not.
உங்களுடைய தொழிற்சாலையிலே இருக்கக்கூடியதான நிர்வாக இயக்குனர் இடத்திலே நீங்கள் போய் ஏதாவது கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்குமா இல்லையா என்று உங்களுக்கு தெரியாது.
But when you go to your father, you can be sure.
அப்பாட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்.
I am in a better position than Jehoshaphat.
யோசபாத்தை காட்டிலும் நான் மேன்மையான இடத்திலே இருக்கிறேன்.
He says, oh God who are in the heavens. I say, my father who is in heaven.
பரலோகத்தில் இருக்க தேவனே என்று அவன் அழைக்கிறான். நான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தகப்பனே என்று அழைக்கிறேன்.
What a wonderful position ours is.
நமக்கு இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு அற்புதமான இடம் பாருங்க.
He got an amazing answer to his prayer. We will get more than him.
அவருக்கு வியக்கத்தக்க பதில் கிடைத்தது. நமக்கு அவரை காட்டிலும் வியக்கத்தக்க பதில் கிடைக்கும்.
So that's the first thing. We must start with acknowledging that our father rules this universe.
ஆகவே முதலாவதாக தேவன் நம்முடைய தகப்பன் இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும்.
Speak it out with your mouth.
உங்கள் வாயினால் இதை பேசுங்கள்.
Lord, my father, there is nothing that you cannot do.
ஆண்டவரே, என்னுடைய தகப்பனை உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று
சொல்லுங்கள். There is no problem you cannot solve.
உம்மாலே தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று
சொல்லுங்கள். There is no enemy you cannot defeat.
உம்மாலே தோற்க முடியாத சத்துரு எதுவும் இல்லை.
There is no disease you cannot heal.
உம்மாலே குணமாக்கப்பட முடியாத எந்த வியாதியும் இல்லை.
There is no problem in my church or in my home which you cannot solve.
என்னுடைய சபையிலேயோ என்னுடைய குடும்பத்திலேயோ உம்மால தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை.
See, over the last 35 years I've had to deal with problems in many churches.
கடந்த 35 ஆண்டுகளாக அநேக சபைகளிலே உள்ள பிரச்சனைகளை நான் சந்தித்து அதை தீர்க்க
வேண்டியதாக many times.
அநேக சமயங்களிலே
I get letters and I have to respond.
எனக்கு கடிதம் வருகிறது பிரச்சனைகளை குறித்து, அதற்கு பதில் எழுத வேண்டியிருக்கிறது.
Sometimes in one church, sometimes in another church.
ஒரு சமயத்தில் ஒரு சபையிலிருந்து பிரச்சனை, இன்னொரு சமயத்தில் இன்னொரு சபையிலே.
Sometimes in 3-4 churches at the same time.
சில சமயத்தில் ஒரே நேரத்தில் 3-4 சபைகளிலே பிரச்சனை வந்துவிடும்.
Yeah, because churches are like little children growing up.
சபை என்பது சிறு பிள்ளைகள் வளர்ந்து வருவது போல.
When they are 3-4 years old, they have one type of problem. When they are 17-18 years old, they have another type of problem.
3-4 வயசா பிள்ளைங்க இருக்கும்போது அப்பொழுது ஒரு விதமான பிரச்சனை, 17-18 வயசாக இருக்கும்போது வேறு விதமான பிரச்சனை.
I've seen that also with churches. In 3-4 years old, the problem is simpler. When they are 18 years old, problems are bigger.
அதே போல நான் சபையிலேயும் பார்த்திருக்கேன். 3-4 வருஷம் கொண்ட சபையா இருந்தால் பிரச்சனை எளிதாக இருக்கிறது. 17-18 வருஷம் வளர்ந்த சபையா இருந்தால் பிரச்சனையும் கடினமான பிரச்சனையா இருக்கிறது.
But God can solve all of them.
தேவன் அவைகள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும்.
I have always done what Moses did.
மோசே என்ன செய்தாரோ அதை நான் எப்பொழுதும் செய்திருக்கிறேன்.
I say, Lord, I fall on my face before you.
ஆண்டவரே நான் மோங்குப்புற விழுகிறேன் உமக்கு முன்பாக.
This is not my work.
என்னுடைய ஊழியம் அல்ல ஆண்டவரே.
This is your work.
இது உம்முடைய வேலை.
Isaiah chapter 9 says the government will be on your shoulder.
கர்த்தத்து உம்முடைய தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 9 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
It's not on my shoulder.
அது என்னுடைய தோளிலே இல்லை ஆண்டவரே.
I have nothing on my shoulder.
என்னுடைய தோளிலே ஒன்றுமே இல்லை.
The government of every church is on your shoulder.
ஒவ்வொரு சபையினுடைய ஆளுகையும் கர்த்தத்து உம்முடைய தோளிலே இருக்கிறது.
I am like a little pun in the office just to do what the master tells me to do.
ஒரு அலுவலகத்திலே எஜமான் சொல்லுகிற வேலைகளை செய்ய கூடியதன ஒரு பியூனை போல இருக்கிறேன்.
You tell me to do this, I do that. You tell me to go here, I go there.
இதை செய்ய என்று சொன்னால் செய்கிறேன், அங்க போய் என்று சொன்னால் போகிறேன்.
I have never seen a problem not solved in these 35 years.
இந்த 35 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்த்ததில்லை.
And I don't believe I will see such a problem till Jesus comes.
இயேசு வரும்வரை தீர்க்கப்படாத முடியாத பிரச்சனை ஒன்றை பார்ப்பேன் என்றும் நான் நம்புவதில்லை.
Because I have tried always to humble myself.
ஏனென்றால் எப்பொழுதுமே நான் என்னை தாழ்த்த முற்பட்டிருக்கிறேன்.
If people accuse me, I keep quiet.
என்னை ஜனங்கள் குற்றம் சாட்டும் பொழுது நான் அமைதியாக இருந்து விடுகிறேன்.
If they find fault with me, I say I've got nothing to say.
என்னை குறை கண்டுபிடிக்கும் பொழுது நான் சொல்வது ஒன்றுமில்லை என்று சொல்லி விடுகிறேன்.
You can be proud if you want.
நீங்கள் வேண்டுமானால் பெருமையா இருங்கள்.
I will humble myself.
நான் என்னை தாழ்த்துவேன்.
And I asked the Lord.
நான் தேவனை பார்த்து கேட்டேன்.
Lord, is there some area where I am not humbling myself? Please show me.
ஆண்டவரே, என்னுடைய தாழ்த்தாத ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் பகுதியில் இருக்கிறதா எனக்கு காண்பியும்.
Is there some secret pride in me that makes you resist me? Show me now.
ஆண்டவரே, ரகசியமாக அந்தரங்கத்திலே உம்மை எதிர்க்கக்கூடிய பெருமை இருக்கிறதா ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது காண்பியும்.
I am more afraid of pride than of other sins.
மற்ற பாவங்களை காட்டிலும் பெருமையை குறித்து அதிகமாக நான் பயப்படுகிறேன்.
I want to be afraid of all sins.
எல்லா பாவங்களை குறித்து பயப்பட விரும்புகிறேன்.
But number one in the list is pride.
ஆனால் அந்த பட்டியலில் முதலாவது இருக்கக்கூடியது பெருமை.
Because then God becomes my enemy.
ஏனென்றால் அப்பொழுது தேவன் எனக்கு சத்துருவாய் மாறி விடுவார்.
That I don't want.
அது எனக்கு வேண்டாம்.
I would rather have all the people in the world as my enemy than God as my enemy.
தேவன் எனக்கு சத்துருவாக மாறுவதற்கு பதிலாக அந்த முழு உலகத்தாரும் எனக்கு சத்துருவாய் மாறினா அது பரவாயில்லை.
I once told the Lord like this.
நான் ஒருமுறை தேவனிடத்தில் இப்படி சொன்னேன்.
There are 700 crores of people in the world.
இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள்.
Even if all of them are against me, I am not bothered.
அவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக மாறினாலும் எனக்கு கவலை இல்லை.
I want you to be with me.
நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
That's enough.
அது போதும்.
The Lord says humble yourself, I'll always be with you.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை நீ தாழ்த்தி நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன்.
So recognize that he is almighty God who can do everything.
ஆகவே அவரால் எல்லாம் செய்ய முடிய செய்ய கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள்.
And then secondly,
இரண்டாவதாக,
think back to the number of times where God did miracles for you in the past.
கடந்த காலங்களிலே எத்தனை முறை தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை திரும்பி பாருங்கள்.
See, he says in verse 7.
ஏழாம் வசனத்தில் சொல்கிறார்.
Lord, didn't you drive out the inhabitants of this land before the people of Israel?
ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தை குடிகளை துரத்தி விட்டீரே.
They lived in it and they built a sanctuary here for your name.
இங்கே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அங்கே கட்டினார்கள், அங்கே குடியிருந்தார்கள்.
That's the second thing we should do.
நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் இதுதான்.
We must remind ourselves of all the things God did for us in the past.
கடந்த காலங்களில் தேவன் நமக்கென்று செய்த எல்லா காரியங்களையும் நமக்கு நாமே நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும்.
Sometimes we forget it.
சில சமயத்தில் நாம் அதை மறந்து விடுகிறோம்.
I tell people,
நான் மக்களிடத்தில் சொல்கிறேன்,
you know, you must buy a notebook.
நீங்கள் முதலாவது ஒரு நோட்புக்கை வாங்க வேண்டும்.
It's not very expensive.
அவ்வளவு விலை உயர்ந்ததல்ல.
Get a notebook with a thick cover.
நல்ல உறுதியான அட்டை போட்ட ஒரு நோட்புக்கை வாங்குங்கள்.
Just
நோட்டை வாங்குங்கள்.
3-4 rupees.
3-4 ரூபாய் தான்.
And whenever God does some wonderful miracle for you,
எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரோ,
put the date,
அந்த டேட்டை போடுங்க.
Write down in brief words, this is what happened.
தேதியை போட்டு இதுதான் நடந்தது என்று சொல்லி சுருக்கமாக எழுதுங்கள்.
This was our problem.
இதுதான் என்னுடைய பிரச்சனையா இருந்தது.
We prayed.
நாங்கள் ஜெபித்தோம்.
This is what God did.
தேவன் இதைத்தான் செய்தார்.
Now things don't happen every day like that.
ஒவ்வொரு நாளும் அப்படி நடைபெறுவதில்லை.
Maybe 2-3 times in a year.
ஒரு வருஷத்துல 2-3 நடக்கலாம்.
You won't have much to write.
ஆகவே எழுதுவதற்கு என்று அதிகமாகவும் இருக்காது.
It won't become a very thick book.
ஆகவே அந்த நோட்டு பெருசாய் மாறியே போகாது.
But in 20 years,
20 ஆண்டுகளாய்,
there'll be so many things you can write.
நீங்கள் எழுதக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கும்.
The miracle God did for this child of mine.
என்னுடைய இந்த குழந்தைக்கு தேவன் செய்த அற்புதம்,
the miracle God did for that child of mine,
என்னுடைய இந்த குழந்தைக்கு தேவன் செய்த அற்புதம்,
or in this particular job what God did for me,
இந்த குறிப்பிட்ட வேலையில தேவன் எனக்கு என்ன செய்தார்,
or in the church what God did for me,
தேவன் இந்த சபையில எனக்கு
என்ன
செய்தார்,
or in my home something happened and God did this,
என்னுடைய குடும்பத்திலே தேவன் இந்த காரியத்தை செய்தார்.
And one day when your little baby has grown up and has become 20 years old,
ஒரு நாளிலே உங்களுடைய சிறந்த சிறிய குழந்தையானது வளர்ந்து இப்ப 20 வயதாகி
விட்டது, and your children are sitting with you,
say,
children,
பிள்ளைகளே,
I want to read to you what God did for our family during the last 20 years.
கடந்த 20 ஆண்டுகளாக நம்முடைய குடும்பத்திலே தேவன் செய்த காரியங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன்.
And tell them what happened 20 years ago when they were babies.
20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள்.
That will strengthen their faith.
இது அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்.
Then they will know this is not only for the Israelites and apostles God did it, but God did it in my family too.
அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் எதை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஏதோ இது இஸ்ரவேல ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நடந்தது மட்டுமல்ல, எங்களுக்கும் நடந்தது, நம்முடைய குடும்பத்துக்கும் நடந்தது என்பதை அறிந்து கொள்வார்.
If you don't write it down, you'll forget it.
நீங்கள் எழுதி கொள்ளாவிட்டால் மறந்து விடுவீர்கள்.
20 years later you'll be scratching your head and say, what, I don't remember now what God did.
20 வருஷம் கழித்து நீங்கள் என்னென்ன யோசித்து தலை சொரிந்து பார்ப்பீர்கள், உங்களுக்கு ஞாபகமே வராது ஆண்டவர் செய்த காரியங்கள்.
Please take my advice.
தயவு செய்து என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Those of you have a computer, it is much easier. You can just put it in the computer in a file.
கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறவர்களுக்கு இது மிகவும் எளிது. நீங்கள் கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம்.
You don't have a computer, take a notebook.
கம்ப்யூட்டர் இல்லை என்று சொன்னால் ஒரு நோட்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
Don't you want your children to hear what God did for your family?
தேவன் உங்கள் குடும்பத்துக்காக செய்த காரியங்களை உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டாமா?
So that one day when they get into some trouble,
ஒரு நாளில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது,
they can say like this,
அவர்கள் இது போல சொல்ல முடியும்,
Lord, I remember what you did for our fathers.
ஆண்டவரே, எங்களுடைய தகப்பன்மார்களுக்கு நீர் என்ன செய்தீர் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்கிறோம்.
He is saying what you did for Abraham.
ஆபிரகாமுக்கு என்ன செய்தீர் என்பதை இந்த யோசபா சொல்கிறார்.
Our fathers, the descendants of Abraham.
ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர்கள் எங்களுடைய தகப்பன்மார்களுக்கு என்ன செய்தீர்?
He is not saying what you did for me.
எனக்கு என்ன செய்தீர் என்று அவர் சொல்கிறதில்லை.
My fathers have told me what you did for them.
என்னுடைய முற்பிதாக்களுக்கு நீர் என்ன செய்தீர் என்பதை என்னுடைய முற்பிதாக்கள் எனக்கு சொன்னார்கள்.
They wrote it down.
அவள் எழுதி வைத்தார்கள்.
Jehoshaphat was not alive when Joshua came into the land of Canaan.
யோசுவா கானான் தேசத்துக்கு வரும்பொழுது யோசபாத் அப்பொழுது பிறக்கவில்லை.
But somebody wrote it down.
ஆனால் யாரோ எழுதி வைத்தார்.
Joshua wrote it down.
யோசுவா அதை எழுதி வைத்தார்.
And Jehoshaphat read it.
யோசபாத் அதை வாசிக்கிறார்.
This is my father, one of my fathers.
ஓ, என்னுடைய முற்பிதாக்களில் ஒருவர் இவர்.
That gave him faith.
அது அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கும்.
That will give your children faith.
உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது விசுவாசத்தை கொடுக்கும்.
So start doing it from now.
இப்பொழுதே இதை செய்ய ஆரம்பியுங்கள்.
Then the next thing,
அடுத்த காரியம்,
Lord, then the next thing we need to think is God's promises.
அடுத்த நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்.
First we think of his power.
முதலாவதாக அவர் நம்முடைய தகப்பன்.
And the power,
அவருடைய வல்லமையை நாம் நினைக்க வேண்டும்.
Then we think of all the things he did for us in the past.
இரண்டாவதாக நம்முடைய கடந்த நாட்களில் அவர் நமக்கு செய்த காரியங்களை, அற்புதங்களை நினைக்க வேண்டும்.
Then we think of the promises he's given us in his word.
அதற்கு பின்பு அவர் தம்முடைய வார்த்தையிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை நினைக்க வேண்டும்.
Lord, you said.
ஆண்டவரே, நீர் சொன்னீர்.
Verse 9.
ஒன்பதாம் வசனம்.
If evil comes upon us, or sword or judgment or pestilence or famine, and we stand before this house in your name and we cry to you, you said you will hear and deliver us.
ஆண்டவரே, எங்கள் மேல் பட்டயம், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் இந்த ஆலயத்திலே நாங்கள் வந்து நின்று நாங்கள் கூப்பிடுகையில் நீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
He knew the promises in scripture.
வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் அவரை அறிந்திருக்கிறார்.
Do you know the promises in scripture?
உங்களுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் தெரியுமா?
You don't have to remember many huge portions of the Bible by heart.
நீங்கள் வேதத்தில் உள்ளதான நீண்ட பகுதிகளை மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை.
But if you find one good promise somewhere,
ஆனால் எங்கேயாவது ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை படித்தீர்களானால்,
memorize it.
அதை மனப்பாடம் பண்ணுங்கள்.
Put it into your head.
உங்கள் தலையில் வைத்துக் கொள்ளுங்கள்.
And then you find another verse somewhere.
வேற எங்கேயாவது ஒரு வசனத்தை பார்க்கிறீர்கள்.
Put it into your head.
அதை உங்கள் தலையில் வைத்துக் கொள்ளுங்கள்.
I've done that for so many years.
எத்தனை ஆண்டுகளாக செய்திருக்கிறேன்.
And the result is when I face a trial I can think of one of those promises.
அவருடைய விளைவு என்னவென்றால், நான் ஒரு சோதனையை பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்திலே ஒன்று நினைவுக்கு வருகிறது.
Teach your children those promises of God.
இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, வாக்குத்தத்த வசனங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
Tell them to memorize it.
அவைகளை மனப்பாடம் பண்ண முடியாய் சொல்லுங்கள்.
You memorize it.
நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள்.
Because when the trouble comes you can't go searching where is that.
பிரச்சனை வரும்பொழுது எங்கே இருக்குது என்று நீங்கள் தேட தேவையில்லை.
You don't need to know where it is.
எங்கே இருக்குது என்பதை நீங்கள் தெரிய தேவையில்லை.
If you have a good memory you can memorize it.
உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குமானால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If you don't know the reference at least know the promise.
உங்களுக்கு எந்த அதிகாரம், எந்த வசனம் என்று தெரியாவிட்டாலும் அந்த வசனத்தையாவது அறிந்து கொள்ளுங்கள்.
Joshua did not know where this promise was in the Bible.
யோசபாத்துக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே இருந்தது என்று அவருக்கு தெரியாது.
But But he knew there is such a promise.
ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறார்.
Don't get discouraged if you don't know where the promise is.
ஆகவே அந்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்பதனாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம்.
But if you memorized it, it's in your head. You can
நீங்கள் மனப்பாடம் செய்தால் அது உங்கள் தலையில் இருக்கிறது.
You can claim it in the time of trial and difficulty.
அந்த சோதனை நேரத்திலே அந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம்.
So we must learn to memorize the promises of God.
ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் மனப்பாடம் பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும்.
And we can claim it.
நாம் அதை கேட்கலாம்.
A promise is like a check.
ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு காசோலையை போல.
Now many of us know what a check is.
நம்மில் அநேகர் செக் என்றால் என்ன என்று தெரியும்.
If somebody sends you a check for 10,000 rupees.
உங்களுக்கு யாராவது 10,000 ரூபாய்க்கு செக்கை அனுப்பினால்
what will you do with it?
அந்த வைத்து என்ன செய்வீர்கள்?
Will you frame it up and hang it on the wall?
அதை நீங்கள் நன்றாக கண்ணாடியில் வைத்து frame பண்ணி உங்கள் செவுட்டிலே தொங்க விடுவீர்களா?
And tell everybody see 10,000 rupees for me.
வீட்டுக்கு வரவில்லை வந்து பாத்தீங்களா அந்த படத்தை 10,000 ரூபாய் செக் என்று சொல்லி காண்பிப்பீர்களா?
You won't even get 1 rupee from that.
அதிலிருந்து 1 ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்காது.
What do you do?
என்ன செய்வீர்கள்?
You have to sign at the back.
அந்த செக்குக்கு பின்னாடி கையெழுத்து போடுவீர்கள்.
Give it in the bank.
அதை போய் ஒரு பேங்க்ல கொடுப்பீர்கள்.
And you get the money.
பணம் கிடைக்கிறது.
See 2 Corinthians, that's exactly what it says.
2 கொரிந்தியர்களை பாருங்கள் அதை தான் நாம் பார்க்கிறோம்.
2 Corinthians 1 verse 20.
2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனம்.
This is a wonderful verse.
அற்புதமான ஒரு வசனம்.
Have you read it?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
All the promises of God are yes in Christ.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்று இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறோம்.
All the promises of God are yes in Christ.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்று இருக்கிறது.
That means Jesus Christ has signed all those promises.
அவருடைய பொருள் என்னவென்றால் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டிருக்கிறார்.
See, some people may give us a check, there may not be money in their account.
சில நமக்கு செக் கொடுப்பாங்க ஆனா அது போடும்போது காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க.
Jesus Christ has signed it, there's always plenty in heaven.
இயேசு கிறிஸ்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார் எப்பொழுதே திரளாக பரலோகத்தில் இருக்கு.
Every promise of God is like a check signed by Jesus Christ.
தேவனுடைய வாக்குத்தத்தம் முழுவதும் இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்ட செக்கை போல இருக்கிறது.
So how can you get it?
உங்களுக்கு எப்படி அது கிடைக்கும்?
See the rest of that verse.
அந்த வசனத்தின் மீதியை பாருங்கள்.
We have to add our amen to the glory of God, then we get it.
தேவனுக்கு மகிமையாக நாம் நம்முடைய ஆமேனை அங்கு சேர்க்க வேண்டும்.
That means you must put your signature at the back.
அதனுடைய பொருள் என்னவென்றால் பின்னால் அதன் உங்களுடைய கையெழுத்தை போட வேண்டும்.
That means you say amen.
ஆமேன் என்று சொல்ல வேண்டும்.
How many of you know the meaning of amen?
ஆமேன் என்கிற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்?
You know the meaning of amen?
ஆமேன் என்பதனுடைய அர்த்தம் தெரியுமா?
Many people don't know.
அநேகருக்கு தெரியாது.
They think amen means now we can open our eyes, the prayer is over.
ஆமென் என்று சொன்னால் ஜெபம் முடிந்து விட்டது, இப்பொழுது கண்களை திறக்கலாம் என்று தான் நினைக்கிறார்கள்.
That's not the meaning of amen.
அதனுடைய பொருள் அதுவல்ல.
Amen means it's a Hebrew word.
ஆமென் என்பது எபிரேய வார்த்தை.
It will be so.
அது அப்படியே ஆகும்.
When somebody prays,
யாராவது ஒருவர் ஜெபிக்கிறார்கள்.
Amen.
Amen.
It will be exactly like we pray.
நாம் அவர் ஜெபிப்பது போலவே ஆகக்கடவது.
It is an expression of faith.
இது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு.
It is like signing the bank, the check in the bank and at the back side and saying here, give it, put it in my account.
பேங்க்லே போய் செக்குக்கு பின்னாக கையெழுத்து போட்டு என்னுடைய கணக்கிலே போடுங்கள் என்று சொல்வது போல.
That's how we must take the promises to God.
இப்படி தான் நாம் தேவனிடத்திலே வாக்குத்தத்தங்களை
எடுத்து செல்ல வேண்டும். The bank of
heaven. பரலோக வங்கி.
Jesus Christ has signed this.
இயேசு கிறிஸ்து இங்கே கையெழுத்து போட்டிருக்கிறார்.
I will never leave you nor forsake you.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை.
That is in Hebrews 13.
எபிரேயர் 13 அதிகாரம்.
Lord,
ஆண்டவரே,
here is the situation.
இங்கே ஒரு சூழ்நிலை வந்து
விட்டது. Everybody is forsaking me.
எல்லாரும் என்னை கைவிடுகிறார்கள்.
I want this check cashed.
ஆண்டவரே, இந்த செக் இப்பொழுது காசாக மாற்றப்பட வேண்டும்.
You will never leave me nor forsake.
நீர் ஒரு காலம் என்னை கைவிடுவதில்லை விட்டுவிடுகிறதும் இல்லை.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
I am a happy man.
நான் ஒரு சந்தோஷமான மனிதன்.
See how one check can change your life.
ஒரு செக் போதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு.
Brings an abundance of joy into your life.
உங்கள் வாழ்க்கையில் திரளான சந்தோஷத்தை கொண்டு வருகிறது.
Abundance of peace.
ஒரு திரளான சமாதானம்.
One check.
ஒரு காசோலை.
You said amen.
நீங்கள் ஆமென் என்று சொன்னபடி
your signature at the back.
அதனுடைய பின்னால் உங்களுடைய கையெழுத்தை போடுகிறீர்கள்.
Next.
சரி, அடுத்து.
2 Chronicles 20.
2 நாளாகமும் 20 அதிகாரம்.
Then we must tell God our problem.
அதற்கு பிறகு தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும்.
After we have claimed the promise.
முதலாவது வாக்குத்தத்தத்தை நாம் கேட்ட பிறகு.
Then tell him what the problem is.
அதற்கு பிறகு உங்களுடைய பிரச்சனை என்ன என்று
சொல்லுங்கள். Like Jesus asked the blind man, what do you want me to do for you?
இயேசு அந்த குருடனை பார்த்து கேட்டால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
Don't just say have mercy on me, what do you want?
என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்ல வேண்டாம், உனக்கு என்ன வேண்டும் அதை அப்படியே சொல்.
Lord, open our eyes.
ஆமாண்டவரே, என் கண்களை திறந்தருள்.
Lord, ask you.
ஆண்டவர் உங்களை பார்த்து
கேட்கிறார். Don't say bless me, bless me, bless me.
ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் 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 என்று
கேட்கிறார். What do you want?
உனக்கு என்ன தேவை?
Lord, I want a better job. I'm not able to earn enough with what I'm getting.
ஆண்டவரே இப்போது இருக்கிற வேலை எனக்கு போதுமான சம்பளம் கிடைப்பதில்லை, எனக்கு நல்ல வேலை வேண்டும் ஆண்டவரே.
What's wrong in asking that?
அதை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது?
That is the meaning of give us this day our daily bread.
இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிற ஜெபம்தான் அது.
Give me a job so that I can get my daily bread for my family.
ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாரும், அதன் மூலமாக என்னுடைய குடும்பத்தை போஷிப்பதற்கு எனக்கு ஆகாரம் தேவை.
Tell your problem.
உன் பிரச்சனையை சொல்லுங்கள்.
Lord, these sons of Ammon and Moab and all are coming against us.
ஆண்டவரே இந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள்.
We did good to them once upon a time.
ஒரு காலத்தில் நீர் அவர்களுக்கு நன்மை செய்தீர்.
நாங்கள்
அவர்களுக்கு நன்மை செய்தோம்.
But now they are coming and hurting us.
ஆனால் இப்பொழுது அவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமையை சரி கட்டுகிறார்கள்.
I have experienced many times in my life that the people whom I did good to, they come to attack me.
அநேக சமயத்திலே நான் இதை அனுபவித்திருக்கிறேன். நான் யாருக்கு நன்மை செய்திருக்கிறேனோ அவர்கள் என்னை தாக்க முடியாது வருகிறார்கள்.
So many people whom I've done good to in the church and in my home, they come to attack us.
என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சபையினருக்கும் யாருக்கெல்லாம் அதிகமாய் நன்மை செய்திருக்கிறனோ அவர்கள் எங்களை தாக்க முடியாது எதிராக வந்திருக்கிறார்கள்.
That's what he's saying.
இதை தான் இங்கே சொல்றார்.
We did so much good to these people in the olden times.
ஆண்டவரே கடந்த காலங்களில் எவ்வளவோ இவர்களுக்கு நன்மை செய்தோம்.
And now they are coming to attack us.
ஆனால் இப்பொழுது எங்களை தாக்க வருகிறார்கள்.
Oh Lord.
ஆண்டவரே எங்கள் தேவனே,
please deal with them.
ஆண்டவரே அவளோடு கூட இடைபடுவீராக.
I can't do anything.
என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
You deal with them.
நீர் அவளோடு கூட இடைபடும்.
And there are three things he says in verse 12.
12வது வசனத்தில் மூன்று காரியங்களை சொல்கிறார்.
We have no strength.
எங்களுக்கு பலன் இல்லை.
We have no wisdom.
எங்களுக்கு ஞானம் இல்லை.
But we are looking at you.
ஆனால் நாங்களோ உம்மையே நோக்கி பார்க்கிறோம்.
What is that?
அது என்ன?
In this particular problem,
இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலே,
I have no strength, Lord, to solve this problem.
இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே.
I have no wisdom how to solve this problem.
இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே.
Have you come to situations like that in your life?
உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள எப்பொழுதாவது வந்திருக்கிறீர்களா?
Where you don't have the money or strength or anything to solve this problem?
இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு போதுமான பணம் இல்லை, போதுமான பலன் இல்லை.
And you don't have any wisdom also.
ஞானமும் அதோடு கூட இல்லை.
Tell God.
தேவனிடத்தில் சொல்லுங்கள்.
Lord, I don't have money to handle this situation.
ஆண்டவரே இந்த சூழ்நிலையை கையாளுவதற்கு எனக்கு பணம் இல்லை.
I don't have the ability to handle it. It's too much for me.
ஆண்டவரே இதை தீர்ப்பதற்கு எனக்கு திறமையும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய தலைக்கு மிஞ்சினதாக
இருக்கு. Also, I am not such a clever person. I don't have any wisdom.
எனக்கு ஆண்டவரே அவ்வளவு ஞானம் உள்ளவனும் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை.
And I don't know any influential SP or collector or anybody to help me.
செல்வாக்கு நிறைந்த SPO அல்லது மாவட்ட ஆட்சியாளரோ எனக்கு இல்லை ஆண்டவர் உதவி செய்வதற்கு.
Other big people in among Christians know all those people. I'm a poor man. I don't know anybody.
கிறிஸ்தவ மத்தியில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு வேண்டுமானால் இவர்களோடு கூட தொடர்பெல்லாம் இருக்கிறது எனக்கு யாரும் தெரியாது ஆண்டவரே.
So what shall I do?
ஆகவே நான் என்ன
செய்ய? What shall this poor helpless child of God do who does not have any human influence?
எந்த மனுஷிக செல்வாக்கும் இல்லாத இந்த ஏழை கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யும்?
Verse 12. Our eyes are on thee.
எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது.
Don't just say I have no wisdom, I have no strength.
எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலம் இல்லை என்று மட்டும் சொல்ல வேண்டாம். எனக்கு பணம் இல்லை,
I have no influence,
எனக்கு செல்வாக்கு இல்லை.
You can say all that.
இதெல்லாம் சொல்லலாம்.
But the last line must be,
ஆனால் அதனுடைய கடைசி வரி,
But our eyes are on thee.
ஆனால் நம்முடைய கண்கள் மீது இருக்கிறது.
Then it's all right.
அப்பொழுது சரி.
Some people stop before saying the last line.
சில பேர் கடைசி வரியை சொல்வதற்கு முன்பதாகவே தங்கள் ஜெபத்தை நிறுத்தி
விடுகிறார்கள். I have no friends, I have no this, I have no that.
ஆண்டவரே எனக்கு friends இல்லை, எனக்கு அவர்கள் இல்லை, இவர்கள் இல்லை.
It's all true.
அதெல்லாம் உண்மைதான்.
Your last line me, but Lord, I'm trusting you.
ஆன கடைசி வரியை சொல்ல வேண்டும். ஆனாலும் ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன்.
What a wonderful prayer.
என்ன அற்புதமான ஒரு ஜெபம்.
And the Lord came down with an answer.
தேவன் இறங்கி வந்து பதில் கொடுக்கிறார்.
Verse 15.
15வது வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
Don't be afraid, don't be dismayed.
நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
Because of the great problems that are coming to you.
உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் நிமித்தமாக.
This battle is not yours but God.
இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது.
What a word.
என்ன வார்த்தை பாருங்க.
Tomorrow,
நாளைக்கு
17 last part, go out and face them, the Lord is with you.
நீங்கள் போய் இந்த யுத்தத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
And Jehoshaphat bowed his head, verse 18.
18வது வசனம். யோசபா தரையை மட்டும் முகங்கு குனிந்தார்.
Fell down before the Lord and worshiped him.
தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்து ஆராதிக்கிறார்.
So the next day,
அடுத்த நாளிலே,
the enemy is coming with all their bows and arrows and horses and all chariots.
குதிரைகளோடும் ரதங்களோடும் வில்லுகளோடும் அம்புகளோடும் எதிரிகள் வருகிறார்கள்.
So whom shall we send in the front of our army?
இப்பொழுது நம்முடைய சேனையிலே முன்னதாக யாரை அனுப்புவது?
Shall we send the best soldiers and the chariots and horses?
சிறந்த படைவீரர்கள், சிறந்த குதிரைகளை நாம் முன்னால் அனுப்புவோமா?
No.
இல்லை.
It says he right in front, he verse 21, he put those who would praise the Lord in holy attire.
இங்கே 21 வசனத்திலே பார்க்கிறோம், பரிசுத்தமுள்ள மகத்துவ தேவனை துதிக்கக்கூடிய மக்களை ஆயுதம் அணிந்தவர்களை முன்னாக நடந்து போகச்
சொன்னார்கள்.
அவர்கள் முன்னே போய் என்ன சொன்னார்கள்?
கர்த்தருக்கு
சிங்காசனம் இருக்கிறார், அவர் நம்முடைய ஜெபத்தை
கேட்டார்,
நாம் அவரை துதிக்கப் போகிறோம், நாங்கள் அவரை துதிக்கிறோம், அவர் எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், அவர் நல்லவர்,
லவ்விங் கைண்ட்னஸ் இஸ் எவர்லாஸ்டிங்,
அவருடைய இரக்கம் முறுக்கம் நித்தியமானதா இருக்கிறது. அவர் பாடினார்கள், துதித்தார்கள்.
And as soon as God heard that,
தேவனது துதியையும் பாடலையும் கேட்டவுடனே,
verse 22,
22 வசனம்,
he defeated all their enemies.
எல்லா சத்துருக்களையும் வெற்றோடு விழுந்தார்கள்.
And in those days,
அந்த நாட்களிலே,
when you defeat your enemies, all their wealth becomes yours.
ஒரு சத்துருவை நீங்கள் தோற்கடித்து விட்டால் அவருடைய சொத்து எல்லாம் உங்களுடையதாய் மாறுகிறது.
So verse 25, they found so much goods and garments and valuable things and they took everything. It took 3 days for them to take all that property from their enemies.
25th வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த சத்துருக்களுடைய காரியங்களை எல்லாம் சேகரிப்பதற்கு 3 நாள் அளவானது. அவ்வளவு தூரம் கொள்ளையிட்டார்கள், ஆடை ஆபரணங்கள் எல்லாம்.
They became rich.
இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் மாறிவிட்டார்கள்.
The problems made them rich.
பிரச்சனைகளே அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிவிட்டது.
That is the reason why God allows a great multitude of problems to come into your life.
உங்களுடைய வாழ்க்கையில் திரளான பிரச்சனைகளை அனுமதிப்பதற்கு இதுதான் காரணம்.
If you know the truth, the truth will set you free.
சத்தியத்தை அறிந்தீர்கள் என்று சொன்னால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
The truth is, learn to pray like this.
சத்தியம் என்னவென்றால் இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
And the truth is, once you have committed the matter to the Lord, praise him.
சத்தியம் என்னவென்றால் ஒருமுறை தேவனிடத்தில் காரியங்களை ஒப்புக்கொடுத்து விட்டால் அவரை துதியுங்கள்.
When we praise the Lord, it opens the way for God to fight on our behalf.
நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனே நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக வழியை திறந்து கொடுக்கிறது.
See this promise in Psalm 50.
சங்கீதம் 50-ல் உள்ள வாக்குத்தத்தத்தை பாருங்கள்.
Psalm 50 and verse 23.
சங்கீதம் 50:23.
Why does God ask us to thank him and praise him?
ஏன் தேவன் தம்மை ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க செய்கிறார், கேட்கிறார்?
Why does he ask us to worship him?
ஏன் அவரை ஆராதிக்க முடியாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்?
Thanksgiving,
நன்றி சொல்லுதல்,
praise,
துதி,
worship,
ஆராதனை.
Thanksgiving is thanking him for what he's done for us in the past.
நன்றி என்பது கடந்த காலத்திலே அவர் நமக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்வது.
Praise is praising him for who he is, almighty God who rules the universe.
அவர் யாராக இருக்கிறார், சர்வவல்லமுள்ள தேவன், அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறார் என்பதற்காக அவரை துதிப்பது.
Worship is falling down before him and saying, you are our God.
ஆராதனை என்பது தாழ விழுந்து நீரே என்னுடைய தேவன் என்று சொல்வது.
These are 3 different things.
துதி, நன்றி, ஆராதனை, 3 வித்தியாசமானது.
And when we do it,
நாம் அதை செய்யும் பொழுது,
the Lord says in verse 23,
23rd வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார்,
when you offer a sacrifice of thanksgiving, you honor me.
ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்.
And now let me read to you exactly what this verse means.
இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து சொல்கிறேன்.
It's not translated very well in many translations.
பல மொழிபெயர்ப்புகளிலே சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை.
Now listen to this.
கவனித்து கேளுங்கள்.
When you offer thanksgiving to me,
நீங்கள் எனக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் பொழுது,
there you are making a way for me to deliver you.
நான் உங்களை விடுதலையாக்கும் முடியாக எனக்கு ஒரு வழியை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள்.
Who is making the way?
யார் வழியை உண்டு பண்ணுவது?
You are making the way.
நீங்கள் வழியை உண்டு பண்ணுகிறீர்கள்.
When you praise the Lord,
நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது,
thank him,
அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது,
you are making a way for God to come and show you his deliverance.
தேவன் தம்முடைய விடுதலையை உங்களுக்கு காண்பிக்கும் முடியாக நீங்கள் அவருக்கென்று ஒரு வழியை உண்டாக்குகிறீர்கள்.
If you read carefully, you'll see that is the meaning of that verse.
நீங்கள் கவனமாய் வாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை, இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை விளங்கிக்
கொள்ளுங்கள். When you offer a sacrifice of thanksgiving to me,
ஸ்தோத்திர பலியிடுகிறவன், எனக்கு பலியிடுகிறவன்,
then you make a way,
அவன் உனக்கு வழியை சேவைப்படுத்துகிறான்,
for God to come and show you his salvation or his deliverance.
தேவனுடைய ரட்சிப்பை, விடுதலையை வந்து வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு வழியை உண்டு பண்ணுகிறான்.
If you don't praise the Lord, then there is no way for God to come and show you his deliverance.
நீங்கள் தேவனை துதிக்காவிட்டால் அவர் தம்முடைய விடுதலையை உங்களுக்கு வந்து காண்பிப்பதற்கு ஒரு வழியே இல்லாமல் போய்விடும்.
How shall we get freedom?
ஆகவே நாம் எப்படி விடுதலை பெற முடியும்?
We shall get freedom by learning to praise God.
நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம்.
There we can learn a great lesson from 2 Chronicles chapter 20.
2 நாளாகமும் 20-ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொள்கிறோம்.
I want to encourage you to read that chapter again when you go home.
நீங்கள் வீட்டுக்கு போனால் மீண்டுமாய் இந்த அதிகாரத்தை வாசிக்க முடியாக உற்சாகப்படுத்துங்கள்.
Meditate on it.
அதை தியானியுங்கள்.
And say, Lord, teach me to pray like this.
ஆண்டவரே, இது போல ஜெபிக்க எனக்கு கட்டுத்தாரும் என்று
கேளுங்கள். And teach me to praise you like this.
ஆண்டவரே, இது போல உம்மை துதிக்க எனக்கு கட்டுத்தாரும் என்று
கேளுங்கள். And I believe that in every situation you will bring a deliverance.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் விடுதலை கொண்டு கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
Do you know that whatever situation you may face from now till Jesus comes,
இப்பொழுதிலிருந்து இயேசு வரும் வரை எந்த பிரச்சனையை நீங்கள் சந்தித்தாலும் சரி,
God knows them all already.
தேவனுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
I don't know when Jesus is going to come.
இயேசு திரும்ப எப்பொழுது வரப் போகிறார் என்று எனக்கு தெரியாது.
Supposing he is going to come after 20 years.
20 ஆண்டுகள் கழித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Supposing I am going to live for another 20 years.
இன்னும் நான் 20 ஆண்டுகள் உயிர் வாழப் போகிறேன் என்று வைத்துக்
கொள்வோம். There may be many problems that I may face in the next 20 years.
அடுத்த 20 ஆண்டுகளாக நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அநேகமாக இருக்கலாம்.
I don't know them.
எனக்கு அந்த பிரச்சனை
தெரியாது. I don't even know what I'll face next week.
அடுத்த வாரம் என்ன பிரச்சனை சந்திக்க போகிறேன் என்றே எனக்கு தெரியாது.
But does God know them?
ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார்.
Oh yes.
ஆம், அறிந்திருக்கிறார்.
He knows what's going to happen every single day for the next 20 years.
அடுத்த 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளிலும் நடக்க வேண்டிய சம்பவங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
If he knows,
அவர் அறிந்திருக்கிறார் என்றால்,
do you think he has got a solution for those problems?
அந்த பிரச்சனைகளுக்கு அவருடைய தீர்வு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
Yes.
ஆம்.
Every problem you are going to face in the future, God already has a solution.
நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்கனவே தேவனிடத்திலே தீர்வு உண்டு.
When you face a problem,
பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது,
say, Lord, I never expected this to happen.
ஆண்டவரே, இது நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை.
But you knew it.
ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர்.
And you have already made a solution.
ஏற்கனவே நீர் அதற்கு ஒரு தீர்வையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர்.
Just show me what that solution is.
அந்த தீர்வு என்ன என்பதை ஆண்டவரே, அந்த பதில் என்ன என்பதை ஆண்டவரே காண்பியும்.
And thank him.
அவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
Don't complain.
குறை சொல்ல வேண்டாம்.
Praise the Lord.
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
I'll give you one example from the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
One more example.
இன்னும் ஒரு உதாரணம்.
In the book of Exodus,
யாத்திராகமம்
chapter 15,
15th அதிகாரம்.
We read of the Moses coming out with the Israelites from the wilderness.
வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களோடு கூட மோசே வெளியே வருகிறதை பார்க்கிறோம்.
Pharaoh has just been defeated.
அங்கே சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள்.
And as soon as they come out, there's no water to drink.
அவர்கள் வெளியே வந்த உடனே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை.
And there was some water, Exodus 15:23.
யாத்திராகமம் 15:23 அங்கே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது.
But it was bitter.
ஆனால் அது கசப்பாய்.
They could not drink it.
அவர்கள் குடிக்க முடியவில்லை.
And they started complaining.
உடனே முறையிட ஆரம்பித்தார்கள்.
Soon as the problem comes, complain.
பிரச்சனை வந்தால் போதும் முறுமுறுக்க
ஆரம்பித்தார்கள். Moses prayed.
மோசே ஜெபித்தார்.
What shall I do?
ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்?
25th
வசனம்.
And the Lord says.
ஆண்டவர் சொல்கிறார்.
Listen to this in verse 25.
25th வசனத்தை கவனித்து பாருங்கள்.
I want to say what the Lord said.
ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன்.
30 years before you came here.
இங்கே வருவதற்கு 30 வருஷங்களுக்கு முன்பதாக,
I planted a tree here for you.
உங்களுக்காக ஒரு மரத்தை இங்கே நட்டு வைத்தேன்.
Because I knew 30 years later you will come and face a problem.
30 வருஷம் கழித்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை சந்திப்பீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
This tree did not grow in one day.
இந்த மரம் ஒரு நாள்ல வளரவில்லை.
30 years ago I planted it.
30 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த செடியை நான் நட்டு வைத்தேன்.
And the angels asked God, why are you planting that tree there?
தூதர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இந்த மரத்தை செடியை போய் எங்கே நடுகிறீர் என்று கேட்டார்கள்.
30 years from now some of my children are going to have a problem, they'll need this.
இப்பொழுதிலிருந்து 30 வருடங்கள் கழித்து என்னுடைய பிள்ளைகள் இங்கே வருவார்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும்.
Moses said, he told Moses, cut down the tree, put it in the water.
மோசே பார்த்து சொன்னார், அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணிலே போடு.
And the water became sweet.
அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது.
Do you believe God loves you?
தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா?
30 years before you face a problem, he has already found a solution for it.
நீங்கள் சந்திக்க போகிற இந்த பிரச்சனைக்காக 30 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் அதற்குரிய தீர்வை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார்.
Why complain?
ஏன் குறை சொல்ல வேண்டும்?
Just look around, Lord, where is the tree?
ஆண்டவரே, மரம் எங்க இருக்குது என்று தேடி பாருங்கள்.
Just show me where is the solution to this problem.
ஆண்டவரே, தீர்வு எங்க இருக்குது என்று பாருங்கள்.
It is somewhere here, I know.
இங்கே எங்கயோ தான் இருக்குது தீர்வு.
Just show it to me.
ஆண்டவரே, எனக்கு காண்பியும்.
Instead of complaining.
குறை சொல்வதற்கு பதிலாக,
you can overcome every situation.
ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
You will be free all the time.
எல்லா நேரங்களும் நீங்கள் விடுதலையானவர்களாக
இருக்க முடியும். Know the truth will set you free.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I thank you for all these dear brothers and sisters.
நர்மையான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
You have planted them as a testimony for you in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் ஆண்டவரே, உமக்கு என்ற சாட்சியாக அவர்களை நிலைநாட்டி இருக்கிறீர்.
Their little homes, their little churches.
ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களிலேயும் வீடுகளிலேயும்,
I pray there'll be a living testimony for you in the days to come.
வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
A testimony to the almighty power of God.
தேவனுடைய சர்வ வல்லமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே.
A testimony to the fact that God can solve every problem.
தேவனால் அவர்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே.
Make their lives full of praise and thanksgiving.
இவருடைய வாழ்க்கையை துதியினாலும் நன்றியினாலும் நிரப்பும்
ஆண்டவரே. You can always make a way to bring salvation for them.
ஆண்டவரே, எப்பொழுதே இவர்களுக்கு விடுதலையை இரட்சிப்பை கொடுக்கும்படியான வழியை உண்டு பண்ணும்படியாக அப்படி செய்.
Change the lives of everybody here.
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே.
Make it a life of praise.
அவருடைய வாழ்க்கையை துதியின் வாழ்க்கையாய் மாற்றும்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.